in connection with the theme of the full gospel that is written behind us.
இங்கே நமக்கு பின்னாக எழுதப்பட்டிருக்கிற இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுடைய கருப்பொருள் சம்பூர்ண சுவிசேஷம்.
The church here felt that we should consider the teaching of the New Testament on the Church of Jesus Christ as expressing His fullness.
இங்க உள்ள சபை புதிய ஏற்பாட்டு போதனைகளிலே இயேசு கிறிஸ்துனுடைய சம்பூர்ணத்தை என்னுடைய வெளிப்பாடாய் அது கருதுகிறது.
That's a major part of the full gospel.
சம்பூர்ண சுவிசேஷத்தினுடைய பிரதானமான பகுதி அதுதான்.
One of the great mistakes that people have made who have used the expression the full gospel is this.
சம்பூர்ண சுவிசேஷம் என்கிற பதத்தை பயன்படுத்தும் பொழுது மக்கள் செய்த பெரிய ஒரு தவறு இதுதான்.
There are many groups in the world that say we are preaching the full gospel. There are full gospel churches.
பூர்ண சுவிசேஷ சபைகள் என்று அழைக்கப்படக்கூடிய சபைகள் இருக்கிறது. அநேக நாங்கள் தான் பூர்ணமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
I don't believe most of them are preaching the full gospel.
அவர்களில் அநேகர் பூர்ணமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நான் நம்புவதில்லை.
They are preaching a lot more than many other churches. That's true.
மற்ற பிற சபைகளை காட்டிலும் இவர்கள் அதிகமாக போதிக்கிறார்கள். அது உண்மைதான்.
The only place where we can find the full gospel is in the Bible, and if we compare it with the Bible you'll find a lot of things are left out by these churches.
வேதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் நாம் சம்பூர்ண சுவிசேஷம் அல்லது பூர்ண சுவிசேஷம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதே மற்ற எவ்வளவு சபைகள் அதில் பல காரியங்களை விட்டு விட்டார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும்.
Now we don't want to fall into that same mistake saying we are preaching the full gospel and leave something out.
நாங்களும் இந்த பூர்ண சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில காரியங்களை விட்டு விடுகிற அதே தவறை நாம் செய்ய விரும்புவதில்லை.
Gospel means good news.
சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி.
And one way we can look at it is like a will that Jesus Christ has written for us.
சம்பூர்ண சுவிசேஷம் என்பதை நாம் இப்படி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக எழுதியிருக்கிற ஒரு உயில்.
That is the new covenant.
அதுதான் புதிய உடன்படிக்கை.
There is a, it's like if your father was a multi-millionaire.
உடைய தாப்பனார் லட்சாதிபதியாய் அல்லது கோடீஸ்வரராய் இருக்கிறார்.
And he, before he died, he wrote a will saying all this property and money in this bank and that bank and the other bank in different countries, that's for you.
இங்கே உள்ள சொத்து அங்கே உள்ள சொத்து இத்தனையோ வங்கிகளில் இருக்கக்கூடிய பணம் இங்கே இருக்கக்கூடிய பத்திரம் எல்லாம் உங்களுடையதுதான் என்று சொல்லி ஒரு உயிரை எழுதுகிறார்.
Supposing you just take a portion of that.
அதிலே ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக் கொண்டீர்களானால்
well that may be enough for you to live.
வாழ்வதற்கு அது போதுமானதாய் இருக்கலாம்.
But you can live much more comfortably if you get all of it.
ஆனால் அவைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் பெற்றுக்கொண்டால் இன்னும் எவ்வளவு வசதியாக ஒரு வாழ்க்கை வாழலாமே.
That is an earthly illustration.
இது பூமிக்குரிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
That this son or daughter does not take all the inheritance that the father left for them.
தகப்பனார் தனக்கென்று விட்டு வைத்த சொத்து அவ்வளவு மனையும் அனுபவிக்காதபடி இருக்கக்கூடிய ஒரு மகனை போல மகளை போல இருக்கிறோம்.
Maybe they don't know.
ஒருவேளை அவர்களுக்கு அதை அறியாமல் இருக்கிறார்கள்.
Or maybe some crooked lawyer cheats them of their inheritance.
அல்லது ஒரு ஏமாற்றுக்கார வக்கீல் அவருடைய சொத்திலே அவர்களை வஞ்சித்து விட்டார்.
So and because they don't know, they don't read perhaps.
அவர்கள்
will is themselves.
அந்த உயிலை குறித்து அறியவில்லை, அதை குறித்து வாசிக்காதபடினாலே
they just take a little bit of that property the father left for them.
தாப்பனார் தங்களுக்கென்று விட்டு வைத்த சொத்திலே ஒரு சிறு பகுதியை மட்டுமே அனுபவிக்கிறார்கள்.
And they are struggling to live month by month on that.
ஒவ்வொரு மாதமும் எப்படியாவது இதை வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி போராட்டத்திலேயே வாழ்க்கையை கழிக்கிறார்கள்.
This is how many Christians are.
இப்படி தான் अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
There is no spirit of triumph and victory and overcoming in their life because they haven't read the will fully.
அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயமோ அல்லது வெற்றியோ இல்லாத இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த உயிலை அவர்கள் முழுமையாக வாசிக்கவில்லை.
They're struggling like this poor person who could have had millions if they read the will completely.
உயிலை ஒழுங்காக வாசித்திருந்தால் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றிருந்திருக்கலாம். வாசிக்காதபடினாலே இப்பொழுது கொஞ்சத்தை பெற்று போராடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல.
And then some Christians wake up and they read a little more of the will.
ஒரு சில கிறிஸ்தவர்கள் இழுத்துக் கொள்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் அதிகமான காரியத்தை அந்த உயிலை வாசிக்கிறார்கள்.
They say, Our father has left something more for us.
Oh, எங்களுடைய தகப்பனார் இன்னும் அதிகமாக எங்களுக்கு விட்டு வைத்திருக்கிறாரே.
Read in the Bible that Jesus has done something more for us.
வேதத்திலே இயேசு தங்களுக்காக இன்னும் அதிகமான காரியங்களை செய்திருக்கிறதை வாசிக்கிறார்கள்.
Those Christians get a little more.
அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்னும் சற்று அதிகமாக பெற்றுக் கொள்கிறார்கள்.
Now the question is,
கேள்வி என்னவென்றால்,
how much do you want to get of the inheritance that Christ left for you?
கிறிஸ்து உங்களுக்கென்று விட்டு வைத்த சுதந்திரத்திலே எவ்வளவு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இதுதான் கேள்வி.
I'll tell you about myself.
என்னை குறித்து நான் சொல்கிறேன்.
I want all of it.
எனக்கு அவை எல்லாமே தேவை.
That is the full gospel.
அதுதான் சம்பூர்ண சுவிசேஷம்.
I want everything that Jesus suffered so much on the cross to purchase for me.
எனக்கென்று விலைக்கிரயம் கொடுத்து வாங்கும்படியாக கல்வாரியில் எவ்வளவோ பாடுபட்டாரோ, எவ்வளவு பாடுபட்டாரே, அவ்வளவையும் நான் அந்த விலைக்கிரயத்தை கொடுத்து வாங்கின அவ்வளவையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
And if your father, for example, earned all those millions of rupees after many many years of suffering and struggle, then
அநேக ஆண்டுகளாக எவ்வளவோ போராடி பிரயாசப்பட்டு அவர் சம்பாதித்த அந்த சொத்தை,
and then if you waste it, that is very sad.
அதை நீங்கள் வீணடிப்பீர்கள் என்று சொன்னால் அது துக்கமான ஒரு விஷயம்.
If you don't take all that he suffered for so many years to earn,
எவ்வளவோ ஆண்டுகளாக அந்த பணத்தையும் சொத்தையும் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாரே.
And it's like that, I feel that's how Jesus feels about a lot of his children.
இயேசுவும் கூட தம்முடைய அநேக பிள்ளைகளை குறித்து இப்படித்தான் அவர் உணர்கிறார்.
I think God is disappointed with a lot of his children.
தம்முடைய அநேக பிள்ளைகளிடத்திலே தேவன் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்.
Just like that father would be when if he could know that his son or daughter is not claiming all that he spent so many years struggling to get for them.
தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுப்பதற்காக எவ்வளவு ஆண்டுகள் பிரயாசப்பட்டு போராடி சம்பாதித்த சொத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதை அறியும் பொழுது எவ்வளவு வருத்தப்படுவார்.
You know, just like some parents are so disappointed when their children waste the money that they have received from their parents.
சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலிருந்து பெற்ற பணத்தை விரயமாக்கும் பொழுது, வீணடிக்கும் பொழுது வேதனைப்படுகிறார்கள் அல்லவா? அதுபோல தான்.
That's how God feels when his children don't make full use of everything that Christ has purchased for us on the cross.
கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து நமக்கென்று விலைக்கிரயம் கொடுத்து வாங்கின முழுமையும் பயன்படுத்தாத பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் அப்படித்தான் உணர்கிறார்.
The first step is to know what Jesus purchased for us on the cross.
இதற்கு முதல் படி என்னவென்றால், இயேசு நமக்காக சிலுவையிலே என்ன சம்பாதித்தார் என்பதை அறிந்து கொள்வதுதான்.
Jesus said you shall know the truth and the truth will set you free.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று இயேசு சொன்னார்.
So we should have a continuous longing in our heart to know more and more of our inheritance in Christ.
ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்முடைய சுதந்திரத்தை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்சையும் அவாவும் இருக்க வேண்டும்.
See, for example, some Christians, all that they know is that Jesus died for our sins.
சில கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதெல்லாம் இயேசு தங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பது மட்டுமே.
Yeah, that's part of our inheritance.
ஆம், அதுவும் நம்முடைய சுதந்திரத்தின் ஒரு பங்கு.
That our sins can all be forgiven.
நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட முடியும்.
But they still feel condemnation about some things done in the past.
ஆனாலும் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் செய்த சில காரியங்களை குறித்து அவர்கள் இன்னும் ஆக்கணை திருப்படைந்து கொண்டு குற்றமாச்சாரியோடு கூட வாழுகிறார்கள்.
In the Old Testament,
பழைய உடன்படிக்கையிலே,
it says there was a remembrance of sins year after year.
வருஷந்தோறும் பாவங்களை குறித்த ஒரு நினைவுகூருதல் உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
We read that in the book of Hebrews.
அது எபிரேயர்களிலே நாம் வாசிக்கிறோம்.
There was a constant remembrance of sin year after year.
வருஷந்தோறும் பாவங்களை குறித்த ஒரு நினைவுகூருதல்.
Otherwise there would not have been any need for any more offerings.
அப்படி இல்லாதிருந்தால் பாவங்களுக்கு பலி செலுத்த தேவையே இல்லையே.
That's why it says here God made a new covenant.
ஆகவே தான் தேவன் ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம்.
See here in Hebrews in chapter 9 first of all.
முதலாவதாக எபிரேயர் 9 அதிகாரம்.
It says here in verse 9
9வது வசனத்திலே வாசிக்கிறோம்,
that gifts and sacrifices were offered under the old covenant which could not make the worshipper perfect in his conscience.
செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம் என்று எபிரேயர் 9 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Why was their conscience always being disturbed in the old covenant?
பழைய உடன்படிக்கை காலத்தில் ஏன் அவருடைய மனசாட்சி எப்பொழுதுமே அது அவர்களை சலனப்படுத்திக் கொண்டே குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தது?
They've already offered this offering and sacrifice.
ஏற்கனவே அவர்கள் பலிகளையும் காணிக்கையையும் செலுத்தி விட்டார்கள்.
Their conscience would still tell them, "Yeah, you have made that sacrifice, but think of that terrible sin you did 10 years ago."
நீ செய்த 10 ஆண்டுகள் முன்பாக செய்த பாவத்தை நினைத்து பார். நீ கடந்த காலங்களில் செய்த பாவங்களை உனக்கு ஞாபகம் இல்லையா என்றெல்லாம் அவருடைய மனசாட்சி உறுத்தி கொண்டே
இருக்கும். But now with the blood of Christ, it says in verse 14, our conscience can be thoroughly cleansed.
ஆனால் இப்பொழுது புது உடன்படிக்கையின் காலத்திலே 14 வசனத்திலே வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சிகளை முற்றிலுமாக சுத்திகரிக்கிறது.
Because now the promise in Hebrews 8:12 is, I will not remember your sins anymore.
இப்பொழுது எபிரேயர் 8 அதிகாரம் 12 வசனத்தில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்றால் இனியும் உங்கள் பாவங்களை நினையாது இருப்பேன்.
So that is also more another part of our inheritance.
இதுவும் நம்முடைய சுதந்திரத்தினுடைய இன்னொரு பகுதி.
Not only that our sins can be forgiven.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல.
But that our conscience need never disturb us about anything that God has forgiven.
தேவன் நம்மை கடந்த காலங்களில் மன்னித்திருக்க கூடிய எந்த ஒரு பாவத்தை குறித்தும் நம்முடைய மனசாட்சி உறுத்தவே தேவையில்லை.
Some people ask me, what is the sin that God will never forgive? தேவன் that God will not forgive.
தேவன் மன்னிக்காத பாவம் எது என்று சிலர் என்னிடத்தில் கேட்கிறார்கள்.
I say that is the sin you don't confess.
அது என்ன பாவம் என்று சொன்னால் நீ அறிக்கை செய்யாத பாவம் தான்.
Because 1 John 1:9 says if we confess our sins, he is faithful to forgive us.
ஏனென்றால் உன்னை அவன் 1:9 வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் அதை மன்னிப்பதற்கு உன்னை நீதிமுள்ளவராக இருக்கிறார்.
The only sin in your life that God will not forgive is the sin which you yourself will not confess.
ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனால் மன்னிக்கப்படாத ஒரு பாவம் இருக்குமேயானால் அது நீ உன்னுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்யாத பாவம்.
But every sin that you confess, God will not only forgive, he says, I will not remember it.
நீ அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் மன்னிப்பது மட்டுமல்ல அவைகளை நான் நினைவு கூறுவதும் இல்லை என்று சொல்கிறார்.
Now some people, as I said, their sins are forgiven, they are not sure whether God is still remembering it.
சிலருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் மீண்டுமாய் அவர் நினைப்பாரோ நினைக்க மாட்டாரோ என்ற நிச்சயம் இல்லாது இருக்கிறார்கள்.
And you won't know it unless you read what is written in the will, in the inheritance for you.
இந்த உயிரிலே உங்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் வாசிக்காவிட்டால் அதை நீங்கள் நம்ப முடியாது.
And you can be sure that the devil doesn't want you to read it.
கண்டிப்பாக இதை வாசிப்பதை பிசாசு விரும்புவதில்லை.
Now God says I will not remember your past sins. Who is the one reminding you of the sins you did 5 years ago, 10 years ago, 20 years ago?
உன்னுடைய கடந்த கால பாவங்களை நான் நினையாது இருப்பேன் என்று இயேசு சொல்லும் பொழுது நினைவுபடுத்துவது யார்? 5 வருஷம் 10 வருஷம் முன்பாக செய்த
பாவங்கள். Many many believers, they believe that God has cleansed the small sins in their life.
அநேக விசுவாசிகள் என்னவென்றால் சிறு சிறு பாவங்கள் எல்லாம் தேவன் நினைவிட்டு சுத்திகரித்து விட்டார்.
Very frequently they are reminded of some of the great terrible sins they did in their past life.
ஆனால் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே அவர்கள் செய்த பெரிய பயங்கரமான பாவங்களை அடிக்கடி நினைவு கொள்கிறார்கள்.
Who is reminding them of that?
அவர்களுக்கு நினைவுபடுத்துவது யார்?
They have confessed it not only once, they have confessed it 100 times.
அவைகளை ஒரு முறை அறிக்கை செய்து மட்டுமல்ல அவர்கள் 100 முறை அறிக்கை செய்திருக்கிறார்கள்.
And they still get reminded of it.
ஆனாலும் அதை குறித்து நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள்.
Who is reminding them?
அவர்களுக்கு நினைவூட்டுவது யார்?
The devil, who is the accuser of the brethren.
சகோதரர்களை குற்றம் சாட்டுகிற சாத்தான்.
So when we think of the fullness of the gospel,
ஆகவே சுவிசேஷத்தினுடைய சம்பூரணத்தை குறித்து நாம் நினைக்கும் பொழுது,
having all that Jesus purchased for us,
இயேசு நமக்காக வாங்கின எல்லாவற்றையும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது,
this is where we must start.
இங்கே தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும்.
We must be absolutely sure that God has blotted out the past.
கடந்த காலத்தை தேவன் முற்றிலுமாக நீக்கி விட்டார் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும், நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
We may think that's very elementary, but you'll be surprised to see how even some mature Christians keep worried about some sin they committed in the past.
இவைகள் ஆரம்ப பாடங்களா இருக்கிறது என்று சொல்லலாம், ஆனாலும் வளர்ந்த அநேக விசுவாசிகள் தங்களுடைய கடந்த கால பாவத்தை குறித்து இப்பொழுதும் அதை குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை உறுத்திக் கொண்டே இருக்கிறது.
You know, if in your kindergarten class you were not taught the alphabet properly, you will have trouble reading all your life.
ஒரு LKG KG கால படிக்கும் பொழுதே உங்களுக்கு எழுத்துக்களை சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பின் காலத்திலே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும்.
You won't be able to read because you were not taught the alphabet properly in the kindergarten.
ABC illa danavana ungaga solli kodukapadadhu padinale peridanavana neengal vaasippadhu kadinama irukum.
This is something like that.
நான் சொல்லக்கூடிய காரணம் இப்படித்தான்.
People who've been Christians for so many years who should have settled this right at the beginning of their Christian life.
எவ்வளவு ஆண்டுகளாக
இப்பொழுது
எல்லா எவ்வளவு ஆண்டுகளாக கிறிஸ்துவா இருக்கிறவர்கள் ஆரம்பத்திலேயே அவர்கள் காரியங்களை சீர் செய்திருக்க வேண்டும், சரி செய்திருக்க வேண்டும், ஆனால் இப்பொழுதும் அதை குறித்து சலனப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள்.
Shall I tell you what your inheritance is?
உங்களுடைய சுதந்திரம் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா?
A perfect conscience.
ஒரு பூர்ண மனசாட்சி.
a conscience that does not disturb me about anything.
எந்த ஒரு காரியத்தை குறித்தும் என்னை உறுத்தாத ஒரு மனசாட்சி, என்னை குற்றம் சொல்லாத ஒரு மனசாட்சி.
It's not going to be automatic. You got to do your part.
தானாகவே அது வருவதில்லை, உங்களுடைய பகுதியை நீங்கள் செய்தாக வேண்டும்.
You know that nobody in the Old Testament could live like this.
உங்களுக்கு தெரியுமா, பழைய உடன்படிக்கை காலத்தில் யாருமே அப்படி வாழ முடியவில்லை.
But see what the apostle Paul said in Acts 24.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24 அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்பதை
பாருங்க. Acts 24 and verse 16.
அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 16 வசனம்.
I do my best to always maintain a blameless conscience before God.
இதனால் நான் தேவனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன்.
Always.
எப்பொழுதும்.
24 hours a day, 7 days a week.
ஒரு நாளில் 24 மணி நேரங்களும், ஒரு வாரத்தில் 7 நாட்களும்.
Paul could not do this in the days when he was in the old covenant.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே பவுலாலே இதை செய்ய முடியாதிருந்தது.
But now he says I can keep my conscience clear all the time.
ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார், எப்பொழுதும் நான் என்னுடைய மனசாட்சியை குற்றமற்றவனாய் வைத்துக் கொள்ள முடிகிறது என்று சொல்கிறார்.
It's not something automatic. He says I've got to do something.
இது தானாக வருவதில்லை, நான் ஒன்றை செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார்.
What do I have to do?
நான் என்ன செய்ய வேண்டும்?
I have to confess that sin to God.
நான் அந்த பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும்.
And I have to say, Lord, I want to turn from it.
ஆண்டவரே, அவைகளிலிருந்து நான் திரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும்.
That's all.
அவ்வளவுதான்.
I can't cleanse my sin with my tears.
என்னுடைய கண்ணீரை வைத்து என்னுடைய பாவங்களை கழுவ முடியாது.
The blood of Jesus alone can cleanse us.
இயேசுவின் இரத்தம் மட்டுமே என்னுடைய பாவங்களை கழுவ முடியும்.
So that's the first thing we all need to have a tremendous understanding of, the tremendous power there is in the blood of Jesus. To blot out our past.
நம்முடைய கடந்த கால பாவங்களை முற்றிலுமாய் நீக்கக்கூடிய அபரிமிதமான வல்லமை அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நம்முடைய பிரதானமான
பாடம். And once you are convinced about it, then you can communicate that truth to other people who are disturbed.
முதலாவதாக இதை குறித்த நிச்சயம் உங்களுக்கு உண்டாகிவிட்டால், பின்னர் இதை குறித்து தங்களுடைய வாழ் நிச்சயமற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும்.
That's the only way we can finish with our past life.
இந்த ஒரே வழியின் மூலமாக மட்டுமே நம்முடைய கடந்த கால பாவங்களை விட்டு நாம் நீங்குவதற்கு வழி.
Otherwise there will always be a remembrance of our past sins.
அதில்லாத பட்சத்திலே நம்முடைய கடந்த கால பாவங்களை குறித்து எப்பொழுதே ஒரு நினைவூட்டுதல் உண்டாகிக்கொண்டே இருக்கும்.
And that's how it was in the old covenant.
இப்படி தான் அது பழைய உடன்படிக்கையிலே காணப்பட்டது.
Now what does how can we make sure that all our sins are really gone, I mean blotted out?
நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் முழுமையாகவே மன்னிக்கப்பட்டு விட்டது, நீக்கப்பட்டு விட்டது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
I told you we have to confess our sin. 1 John chapter 1 and verse 9.
1 John 1st chapter 9th verse இல் நான் சொன்னது போல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டியிருக்கிறது.
Now I want to explain a little bit about confessing our sin properly.
நம்முடைய பாவங்களை சரியாக அறிக்கை செய்வதை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன்.
Supposing you have hurt somebody.
யாரையாவது ஒருவரை நீங்கள் புண்படுத்தி விட்டீர்கள்.
And you confess your sin to him like this.
அவரிடத்திலே போய் நீங்கள் இப்படி அறிக்கையிடுங்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Brother, if I have hurt you, please forgive me.
சகோதரனே, உங்களை ஒருவேளை நான் புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்.
That's not a confession.
அது அறிக்கை அல்ல.
The moment you say if I have hurt you, it's not a confession.
புண்படுத்தி இருந்தால் ஆல் என்று சொன்னாலே அது அறிக்கையே அல்ல.
Then sometimes husbands and wives confess like that.
சில சமயத்திலே கணவனும் மனைவி இப்படி தான் அறிக்கை செய்கிறார்.
I'm sorry if I hurt you, please forgive me.
நான் ஒருவேளை உன்னை புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடு.
The meaning is
அதனுடைய பொருள் என்னவென்றால்,
I don't think I've hurt you.
நான் உன்னை புண்படுத்தி விட்டேன் என்று நான் நம்புவதில்லை.
But if you're stupid enough to think I hurt you, okay, then please forgive me.
ஆனா நான் உன்னை புண்படுத்தி விட்டேன் என்று நம்பக்கூடிய அளவுக்கு நீ ஒரு புத்தியீனனாய் இருந்தால்,
what type of confession is that?
இது எவ்விதமான அறிக்கை?
True confession is you take the blame.
உண்மையான அறிக்கை என்னவென்றால், அந்த குற்றத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது.
This is another way people can confess.
இன்னொரு விதத்தில் அறிக்கை செய்யலாம்.
The, you know, husband and wife can say like this.
கணவனும் மனைவியும் அறிக்கை செய்யலாம்.
Yeah, I'm sorry about what I did.
நான் செய்த காரியத்தை குறித்து நான் வருத்தப்படுகிறேன்.
But don't forget, you started the problem.
ஆனால் மறந்து விடாதே, இந்த பிரச்சனை ஆரம்பித்தது நீதான் முதலாவது.
What type of confession is that?
அது என்ன விதமான அறிக்கை?
In true confession,
உண்மையான அறிக்கையிலே
you take the blame 100% yourself.
100% அந்த குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்.
You know how Adam could not take the blame himself?
ஆதாம் அந்த குற்றத்தை முழுமையாக தான் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்பதை அறிந்திருக்கிறார்.
My wife is to blame because she gave me.
என்னோட மனைவி தான் எனக்கு கொடுத்தாளாகவே அவளை குற்றம் சாட்டுகிறான்.
So ask yourself, whenever you have confessed your sin to God, have you taken the blame 100%?
அவர் எப்பொழுதெல்லாம் தேவனிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நூற்றுக்கு நூறு அந்த பாவத்தினுடைய பழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை எண்ணி பாருங்கள்.
Every sin that you confess like that, I can assure you has been cleansed in the blood of Christ.
இப்படி அறிக்கையிட்ட ஒவ்வொரு பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை இன்னைக்கு சுத்திகரித்திருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
If you have gone and confessed sin to God in such a way that yeah, I was not completely to blame, that person is also to blame, I don't know whether God cleansed your sin.
நான் முழுமையான குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரும் அதற்கு காரணமாக இருக்கிறார் என்ற நிலையிலே நீங்கள் அறிக்கை செய்தால் கண்டிப்பாக ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் இல்லையா என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
I don't know.
எனக்கு தெரியாது.
Because God sees you don't take the blame.
என்றால் நீ அந்த குற்றத்தை எடுத்துக்கொள்கிறதில்லை என்பதை தேவன் பார்க்கிறார்.
You're like Adam.
ஆதாமை போல நீ இருக்கிறாய்.
See, what is the difference between Adam and Jesus Christ?
ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்?
Many differences, but here's one of them.
எவ்வளவு வித்தியாசங்கள், ஒரு வித்தியாசம் இங்கே இருக்கிறது.
We were once upon a time in Adam.
நாம் ஒரு காலத்தில் ஆதாமுக்குள்ளாக நாம் இருந்தோம்.
It's like a tree. Adam and we were one of the branches.
Adam engira oru maram irukkirathu adile naam oru kilaiye pola irundirukkom.
And now the Holy Spirit wants to take us out of that and put us in Christ.
Ippozhu parisutha aaviyanavar nammai and Adam engira marathilirundhu nammai vetti eduthu Yesu Kristukkulaga veikka virumbugirar.
If I really become a branch of this tree called Christ.
Kristu engira marathinudaiya oru kilaiyaga naan unmaiyalume maari irundal.
I am finished with all the curses that I got from Adam.
Adam irundhu vandha ella saabangalaiyum naan onrodu adodu kuda mudithu vitten.
All this foolish stupid teaching that's going on in Christian circles today that even after you are born again you can have some generational curse because your great grandfather did something wrong.
நீ மறுபடியும் பிறந்த பிறகும் கூட உங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தினுடைய சாபங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய தவறான போதனை எல்லாம் இன்றைக்கும் கிறிஸ்தவ ஓட்டங்களை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
And how can that be if I'm cut off from my great grandfather?
நானுடைய தாதா பூட்டனாருடையதிலிருந்து நான் வெட்டப்பட்டு விட்டால் அது எப்படி அந்த சாபம்
இருக்கும்? If I'm not born again, oh yeah, then there are lots of curses on me.
நான் மறுபடியும் பிறக்கவில்லை என்று சொன்னால் அங்கே தான் இருக்கிறேன் சொன்னால் எவ்வளவு சாபங்கள் இருக்கும்.
If I'm cut off from that and put into Christ.
ஆனால் அதிலிருந்து நான் வெட்டப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளாக ஒட்டப்பட்டிருந்தால்
what generation curses there for me now when I'm in the tree called Christ?
கிறிஸ்து என்கிற மரத்திலே இருக்கும்போது இப்பொழுது எனக்கு என்ன அந்த சந்ததியினால் வரக்கூடிய சாபம் இருக்கும்?
I'm amazed that believers believe all this stupidity which is not found in the Bible.
வேதத்திலே காணப்படாத இந்த புத்தீனமான காரியங்களை விசுவாசிகள் நம்புவதை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும்.
They quote some Old Testament verse under the law and I say I'm not under the law brother, I'm under grace.
இந்த நியாயப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து கோடிட்டு காண்பிக்கிறார்கள். இல்லை, நியாயப்பிரமாணத்தின் கீழாக நாம் இல்லை, கிறிஸ்துவுக்கு கிருபைக்கு கீழாக நாம் இருக்கிறோம்.
They say, oh, up to the third and fourth generation there can be problems, it says.
சில சொல்றால் 3-4 தலைமுறை வரைக்கும் சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது என்று
சொல்றாங்க. Which epistle does it say that?
எந்த நிருபத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது?
It's Old Testament law.
அது பழைய ஏற்பாட்டின் பிரமாணம்.
If you are a follower of Moses, you better listen to that.
நீ மோசேயை பின்பற்றுகிறவனா இருந்தால் அவருக்கு செவி கொடு.
I'm not a follower of Moses, I'm in Christ.
நான் மோசேயை பின்பற்றுறவன் இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன்.
Here is one fundamental difference between Adam and Christ.
ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இங்கே அடிப்படை ஒரு வித்தியாசம் இங்கே.
Adam could not take the blame for his own sin.
தன் சொந்த பாவத்துக்காக ஆதாம் அந்த குற்றத்தை எடுப்பதற்கு மனமற்றவனாய் இருந்தார்.
Jesus Christ could take the blame for other people's sins when he died on the cross.
இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்கும் பொழுது மற்றவளுடைய பாவத்தினுடைய பழியை தான் ஏற்றுக்கொண்டார்.
What a difference.
என்ன வித்தியாசம் பாருங்க.
What a fantastic difference.
என்ன வித்தியாசம், பெரிய வித்தியாசம்.
What are you in now, Adam or in Christ?
இப்பொழுது நீங்கள் ஆதாமுக்குள்ளா இருக்கிறீர்களா கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறீர்களா?
When you make a mistake, can you admit it and say that was my mistake, I don't want to blame anybody else?
ஒரு தவறை செய்யும் பொழுது அது என்னுடைய தவறுதான் முழுக்க முழுக்க என்று ஒத்துக்கொள்ள முடிகிறதா? வேறு யாரும் அதற்கு காரணமில்லை என்று சொல்ல முடிகிறதா?
If you are in Christ,
கிறிஸ்துவுக்குள்ளா இருப்பீர்கள் என்று சொன்னால்
we are not worried about whose fault it is.
யாருடைய தவறு என்பதை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை.
Say, Lord, I take the blame.
ஆண்டவரே, நான் அந்த குற்றத்தை எடுத்துக் கொள்கிறேன்.
That's very very important.
அது மிக மிக முக்கியம்.
It can even be for elders in churches.
சபையில் இருக்கக்கூடிய மூப்பருடைய விஷயத்திலேயும் கூட இப்படித்தான்.
Do you know sometimes I've heard elders say this.
சில சமயத்திலே மூப்பர்கள் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன்.
Yeah, what to do brother? It's not my fault, is that person's fault in the church.
என்ன செய்வது சகோதரரே, அது என்னுடைய குறை இல்ல, அந்த சபையில் என்னுடைய சபையில் உள்ளதான அந்த சகோதரனுடைய குறைதான் அது.
I want to ask you brother, elder brother, are you a manager of a factory or a father of a family?
மூத்த சகோதரரே, உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் ஒரு தொழிற்சாலையிலே மேலதிகாரியாய் பணியாற்றுகிறீர்களா அல்லது ஒரு குடும்பத்தின் தகப்பனாய் இருக்கிறீர்களா?
Is your church an office or is it a family?
உங்களுடைய சபை என்பது ஒரு அலுவலகமா அல்லது ஒரு குடும்பமா?
If it's an office, you can sit in the manager and say that's not my fault, that clerk over there, he did something wrong.
ஒரு மேலதிகாரியா இருந்தால் நீங்கள் மேலாளராக உட்கார்ந்து கொண்டு அந்த கணக்கருடைய தவறுதான், அந்த கிளார்க்குடைய தவறுதான் என்று சொல்ல முடியும்.
But supposing my son studying in school did something wrong
and enudaiya magan pallile padikkum bodhu edho oru thavu seidhu vittan
and the teacher calls me and says I want to see the parents
aasiriyar petrorai naan paarkka vendum endru solli enai alaikkirar
and the teacher tells me your son did something like this
unudaiya magan indha thavarai seidhu vittan endru aasiriyar sollum bodhu
what can I tell the teacher
teacher edhe enna solla mudiyum
it's not me that's my son don't tell me about it
adhu naan alla adhu enudaiya paiyan dhaan enidathil ellam neenga adhu solla thevilla endru solla mudiyuma
can you say that
appadi solla mudiyuma
not if you are a father
தப்புனா இருந்தால் அப்படி சொல்ல முடியாது
if you're a manager of a factory you can put the blame on others
ஒரு அலுவலகத்திலே மேலாளரா இருந்தால்
and
குறையை மற்றவர்களிடத்திலே போடலாம்
how many elders really say if there's a fault in the church it's one of my children who has misbehaved
சபையிலே ஒரு குறை ஏற்படும் பொழுது என்னுடைய பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை தவறாக நடந்து விட்டது என்று எத்தனை மூப்பர்கள் சொல்ல முடியும்
show me where I have failed
ஆண்டவரே நான் எங்கே தவறி விட்டேன் என்பதை எனக்கு காண்பியும்
I'm not saying he has not failed
அவர் தவறவில்லை என்று சொல்லி நான் சொல்லவில்லை
I don't tell the teacher my son did nothing wrong
என்னுடைய பையன் தவறே செய்யவில்லை என்று சொல்லி நான் ஆசிரியரிடத்தில் சொல்லவில்லை
I say yes he did something wrong but I'm sorry as his father please forgive
இந்த மகன் தவறே செய்து விட்டான் ஆனால் தகப்பனாய் இருக்கக்கூடிய தகப்பனாய் இருக்கிறபடியாலே நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று கேட்போம்
I'm sure that you have done that as a father for your own children
உங்கள் சொந்த பிள்ளைகள் விஷயத்திலே தகப்பனாய் இருக்கக்கூடிய நீங்கள் அப்படி செய்திருக்கீர்கள் என்று நான் நம்புகிறேன்
If your children misbehave you need to go before God and say lord where did I fail as a father or mother that my children misbehave like this
ungal pillaigal thavaru seiyum bodhu thappanum thaiyum devanudile poi aandavare endi pillai ipdi thavaru seidhu vittade aandavare enudaiya thavaru inge kaanbim naan inge thavari vitten endru sollum aandavare endru
kekkum if you are a true spiritual father that's what every elder should be
ningal meyyana aavikkuriya thappana irundal appadi than ovvoru mooparum irukka vendum
you will say the same thing
நீங்களும் அதே காரியத்தை சொல்வீர்கள்
say lord
ஆண்டவரே
this person is a member of my church
இந்த சகோதரன் இந்த நபர் என்னுடைய சபையிலே ஒரு அங்கத்தினர்
he is not a visitor
அவர் பார்வையாளர் அல்ல
I mean if a visitor in your home misbehaves or somebody else's child misbehaves that's like a visitor in your church you're not responsible for that
உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பார்வையாளர் ஏதாவது தவறு செய்தால் அது உங்களுடைய தவறு அல்ல சபையிலேயும் அதே போல பார்வையாளராக வருவர்கள் தவறு செய்தால் அது உங்களுடைய தவறு அல்ல
I mean in our church we can have those who are committed members and then we can have a whole lot of visitors
நம்முடைய சபையிலே முழுமையாக தங்களை சபைக்கென்று அர்ப்பணித்த அங்கத்தினர் இருக்கிறார்கள் அநேக பார்வையாளர்களும் இருக்கிறார்கள்
we are not responsible for the behavior of the visitors
பார்வையாளருடைய நடத்தைக்கு நாம் பொறுப்பானவர்கள் அல்ல
even if I in our church back in Bangalore if I see something wrong with a visitor it's not my business to tell him
bengalore le enudaiya sabaiyilum kuda paarviyalargal varumbodhu avargal thavaru seiyum bodhu naan avargalukku sollakudiya porukkana illai
hello how are you good to meet you goodbye
hello na eppadi irukkireergal ungalai paarpadhil miga sandosham sari poi vaarangal endru dhaan solluven
if it's someone who is a committed member of the church breaking bread with us
aanal nammodu kuda appam vittakoodiya thangalai arpanithu konda sabaiyila oru angathinar thavaru seiyum bodhu
then I take it much more seriously if he has done something wrong even if it's a small thing
avar siriya thavarai seiyum bodhum kuda adhai naan migum serious ah eduthukollugiren
I remember once when one brother sort of began to fall away
oru sagodharar and sabaiyile vila aarambithu vittar
vila
aarambithu vittar aneka aandugal munba
I said lord where did I fail
ஆண்டவரே ஆண்டவரே எங்கே நான் தவறினேன்
and the lord said to me
தேவனிடத்தில் சொன்னார்
you know you haven't encouraged him enough
நீ அந்த சகோதரனை போதுமான அளவுக்கு உற்சாகப்படுத்தவில்லை
I didn't realize that was a sin
அது ஒரு பாவம் என்று கூட நான் உணரவில்லை
but that is one of the responsibilities of elders
ஆ மூப்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உற்சாகப்படுத்துவது
to sense that somebody needs a little encouragement
யாரோ ஒருவருக்கு ஒரு உற்சாகம் தேவைப்படுகிறது என்பதை உணர்வது
and to encourage a person takes about 1 minute
ஒரு சகோதரனை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு நிமிஷம் ஆகலாம்
that's all
அவ்வளவுதான்
not even 1 minute
ஒரு நிமிடம் கூட தேவையில்லை
half a minute
அரை நிமிஷம்
just to say something encouraging to him
உற்சாகப்படுத்த முடியாக ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது
I wonder how many elders do that
எத்தனை மூப்பர்கள் செய்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியமா
இருக்கு. What I'm saying is
நான் என்ன சொல்கிறேன்
even in situations where you think it is not your blame it's not your fault it could be partially your fault.
இது என்னுடைய தவறு அல்ல என்று உணரக்கூடிய காரியத்திலேயும் கூட பகுதியான ஒரு குற்றச்சாட்டு குறை உங்களிடத்திலே காணப்படலாம்.
I want to mention so that we get this foundation very clear.
நான் இந்த அஸ்திபாரத்தை மிகவும் தெளிவாக போடும்படியாக மீண்டும் சொல்ல விரும்புகிறேன்.
I hope all of you will really get convinced about this so that you never need teaching on this again
மீண்டும் இந்த காரியத்தை குறித்த ஒரு போதனை உங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு நீங்கள் எல்லாரும் இதை குறித்து நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன். So that you can teach others.
நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க முடியாக.
A perfect conscience, that is my inheritance in Christ.
ஒரு பூரணமான மனசாட்சி அதுதான் என்னுடைய சுதந்திரம்.
We saw that in Hebrews 9, don't forget.
நாம் எபிரேயர் 9 அதிகாரத்திலே பார்த்தோம் அதை மறந்து விட வேண்டாம்.
The Old Testament law could not Hebrews 9:9 could not make anybody perfect in conscience.
எபிரேயர் 9 அதிகாரம் 9 வசனத்திலே பழைய ஏற்பாட்டு ஆராதனைகள் எந்த ஒரு மனிதனுடைய மனசாட்சியையும் பூரணப்படுத்த கூடாதவைகளாம்.
And that was part of it, the problem with the first covenant.
அது முதலாம் உடன்படிக்கையினுடைய பிரச்சனை ஒரு பகுதி.
That's why God abolished that first covenant.
ஆகவே தேவன் முதலாம் உடன்படிக்கையை நீக்கி போட்டார்.
But now through the blood of Christ we can have verse 14 complete cleansing in our conscience, it becomes perfect.
14th vasanathile vaasikkirathu pole ippozhudhu yesu christudaiya ratham nammudaiya manasaatchigalai muttilumaga suthigarikka mudiyum adu nichayam.
For that we got to take the blame completely.
Adarku naam seiya vendiyathu andha kura paliye mudumiyaga naam ettukolla
vendum. And that's why Paul said, I do my best to keep my conscience clear.
ஆகவே தான் பவுல் என்னுடைய மனசாட்சியை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நான் என்னால் முயன்ற அளவு பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார்.
And then I want to tell you something, another elementary thing which maybe your kindergarten teacher didn't teach you properly.
உங்களுடைய ஆரம்பகால ஆசிரியர் சரியாக சொல்லிக் கொடுக்காத இன்னொரு அடிப்படை சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன்.
That's from Romans chapter 5 and verse 1.
ரோமர் 5 அதிகாரம் 1 வசனம்.
Therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
We are trying to go step by step through the full gospel.
நாம் படிப்படியாக இந்த சம்பூர்ண சுவிசேஷத்துக்குள்ளாக நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம்.
Christ died for our sins.
கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்.
Why was he raised up from the dead?
ஏன் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார்?
Can you give me an answer from the Bible?
வேதத்திலிருந்து நீங்கள் எனக்கு ஒரு பதிலை சொல்ல முடியுமா?
It's in the previous verse here.
இன்ன முந்தின வசனத்திலே காணப்படுகிறது.
Chapter 4 verse 25.
4 அதிகாரம் 25 வசனம் ரோமர்.
He died for our sins.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்.
He was raised again for our justification.
நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார்.
Understand this.
இதை விளங்கிக் கொள்ளுங்கள்.
He died for our sins.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார்.
All Christians know that.
எல்லா கிறிஸ்தவரும் இதை அறிந்திருக்கிறார்கள்.
He was raised up from the dead for our justification.
நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் மீண்டுமாய் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார்.
He died to forgive our sins.
நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மரித்தார்.
He rose up to justify us.
நம்மை நீதிமான்களாக்குவதற்காக அவர் எழும்பப்பட்டார்.
That is part of our inheritance.
இது நம்முடைய சுதந்திரத்தினுடைய ஒரு பங்கு.
It's not enough to have your sins forgiven.
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டும் போதாது.
You need to be justified.
நீங்கள் நீதிமானாக்கப்பட வேண்டும்.
I'll explain to you why.
ஏன் என்று நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன்.
Now you may think that if all your past sins are forgiven you can stand before God.
உங்கள் கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டால் தேவனுக்கு முன்பாக தைரியமா நிற்க முடியும் என்று நீங்கள் எண்ணலாம்.
And on top of that, like we said, God says, I will not remember your sins anymore.
அதற்கு மேலாக உங்களுடைய பாவங்களை நீ நினையாதிருப்பேன் என்று
இயேசு சொல்லிவிட்டார். Now my conscience is perfect.
இப்போ என் மனசாட்சி பூரணமாக இருக்கிறது.
Absolutely clear.
முற்றிலுமாய் சுத்தமாக இருக்கிறது.
I can stand before God.
நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
Not yet.
ஆனால் முடியாது.
There's one more thing I want to say about conscience before I move on.
நான் இந்த காரியத்துக்கு வருவதற்கு முன்பதாக மனசாட்சியை பற்றி இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல
வேண்டும். You remember the story of Zacchaeus.
சகேயினுடைய கதை உங்களுக்கு தெரியும்.
He had stolen money from people.
மக்களிடத்திலிருந்து பணத்தை திருடி விட்டார்.
Now when you steal money from people you sin against God and you sin against those people.
மக்களிடத்திலிருந்து பணத்தை திருடும் பொழுது நீங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மக்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறீர்கள்.
When you hurt somebody you sin against God and against that other person.
யாரையாவது ஒருவரை மனம் புண்பட செய்வீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு விரோதமாகவும் அந்த நபருக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறீர்கள்.
If you have only a bad thought that's only against God.
உங்களுக்கு ஒரு கெட்ட சிந்தை வரும் என்று சொன்னால் அது தேவனுக்கு முன்பாக மட்டுமே உள்ள பாவம்.
So to have a good conscience it is also necessary to confess to the person you have hurt.
ஆகவே ஒரு தூய மனசாட்சி உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் யாரை புண்படுத்தினீர்களோ அவர்களிடத்திலேயும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
Some people don't have a perfect conscience because they haven't confessed to that person whom they hurt.
யாரை காயப்படுத்தினாரோ அவர்களிடத்திலே போய் அறிக்கை செய்யாதபடினாலே மன்னிப்பு கேட்காதபடினாலே அவர்களுக்கு மனசாட்சியிலே ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்கிறார்.
Supposing Zacchaeus had said in Luke 19.
லூக்கா 19 அதிகாரத்திலே சக்கேயு இப்படி சொல்லி இருக்கிறார்
என்று வைத்துக்கொள்வோம். You know in my whole life I cheated people of thousands and thousands of rupees.
ஆண்டவரே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே ஜனங்களை ஆயிரக்கணக்கான பணங்களை மோசடி செய்திருக்கிறேன்.
Thank God, old things are passed away. I have become a new person.
ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து விட்டது, எல்லாம் புதிதாயின.
I am a new creation in Christ and everything is gone.
நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் போய்விட்டது என்று சொன்னால்.
What about all those poor fellows whom you cheated?
நீ ஏமாத்தினாயா அந்த மக்கள் எல்லாம், பாவப்பட்ட மக்களை பற்றி என்ன?
They can say, you may have become a new creation, but we still haven't got our money.
நீ வேண்டுமானால் புது சிருஷ்டியாக இருக்கலாம், எங்களுடைய பணம் என்ன ஆகுது?
You can't escape like that.
அப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது.
Some people think that.
சிலர் அப்படி எண்ணுகிறார்கள்.
Oh, that was all in my unconverted days.
அவையெல்லாம் நான் ரட்சிக்கப்படாத நாட்களில் தானே செய்தேன் என்று
எண்ணுகிறார்கள்.
அது ஒரு பொருட்டல்ல என்று எண்ணுகிறார்கள்.
Do you know what Zacchaeus said?
சகேயு என்ன சொன்னார்?
I'm going to give back all that money and I'm going to pay it back with interest. So I'll give 4 times so that nobody feels he was cheated.
நான் இந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க போகிறேன், அது மட்டுமல்ல வட்டியோடு கொடுக்க போகிறேன், ஆகவே தான் நாளத்தனையா திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னார்.
And then there are a whole lot of other people, I don't even know their mailing address, I don't know how to return the money.
இன்னும் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், அங்க எங்கே வசிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது, விலாசம் இல்லை.
So that money also I cannot keep because it's not righteously mine.
அந்த பணத்தையும் நான் வைத்துக் கொள்ள முடியாது.
I don't know where they are.
அவள் எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை.
You know what a half-hearted person would have said?
பாதி இறுதியுடைய மனிதன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா?
Yeah, those whom I know I'll give back.
யாரெல்லாம் நான் அறிந்திருக்கிறேனோ அவர்களுக்கெல்லாம் கொடுப்பேன்.
Some others, what to do brother, I don't know their mailing address, so I can only keep the money.
இன்னும் ஒரு சிலருடைய விலாசம் எனக்கு தெரியவில்லை சகோதரர், என்ன செய்வது? ஆகவே அந்த பணத்தை நானே வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள்.
Zacchaeus is a whole-hearted person.
ஆனால் சகேயு ஒரு முழு இறுதியுடைய மனிதனாக
இருந்தார். I cannot keep 1 rupee with me which I have not earned righteous.
நேர்மையாய் சம்பாதிக்காத ஒரு ரூபாயை கூட நான் வைத்துக் கொள்ள முடியாது என்று சகேயு சொன்னார்.
Maybe I don't know that man's mailing address whom I cheated.
நான் ஏமாற்றினேன், அந்த நபருடைய விலாசம் எனக்கு தெரியவில்லை.
Then I'll give it to the poor.
அப்படியானால் நான் அதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன்.
Or put it in the offering box.
அல்லது காணிக்கை பெட்டியில் போட்டு விடுகிறேன்.
Because all money ultimately belongs to God.
என்றால் எல்லா பணமும் தேவனுக்கே சொந்தம்.
So if you don't know to whom to give it to, give it to God.
அவன் யாரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று அறியாதிருந்தால் தேவனுக்கு கொடுத்து
விடு. Everything on earth belongs to him finally.
ஏனென்றால் பூமியும் அது நேரம் எல்லாம் தேவனுக்கு.
When Zacchaeus said that,
சகேயு அதை சொன்ன மாத்திரத்திலே,
he hadn't already done it. Today,
இன்றைக்கு
salvation has come.
ரட்சிப்பு வந்தது.
What a wonderful gospel this is.
என்ன அருமையான ஒரு சுவிசேஷம் இது.
That God sees the intention of your heart to return, to set right. He says, okay, salvation has come.
காரியத்தை நீ சீர்படுத்துவதற்கு, திரும்ப கொடுத்து விடுவதற்கு உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்துவிட்டது. அதை தேவன் பார்த்து மன்னித்து விடுகிறார்.
Sometimes it may not be money, sometimes it may be just going to ask somebody forgiveness. Please forgive me for the way I treated you.
சில சமயத்திலே பணம் கொடுக்கிற விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஒரு நபரத்திலே போய் என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை நான் நடத்தின விதம் சரியில்லை என்று சொல்லக்கூடிய காரியமா இருக்கலாம்.
You must ask God to show you whom all you should go and ask forgiveness from.
ஆண்டவரே, நான் யாரெல்லாம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு காண்பியும் என்று கேட்க வேண்டும்.
Very very important.
மிக மிக முக்கியம்.
And once you have cleared your record in the past,
உங்களுடைய கடந்த கால பதிவுகள் எல்லாம் சரி செய்த பிறகு,
after that be very careful to ask forgiveness immediately. Don't accumulate another account.
அதற்கு பிறகு இன்னும் ஒரு கணக்கை சேர்த்து 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 வைக்க வேண்டாம். யாரிடத்திலே காயப்படுத்தினோ உடனடியாக போய் மன்னிப்பு கேட்டு விடுங்கள்.
Immediately clear your conscience.
உடனடியாக மனசாட்சியை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள்.
Like Jesus said, when you come to make an offering to God, you suddenly remember somebody has, you have hurt somebody, go there first and settle it.
நீ பலிபீடத்தில் காணிக்கையை செலுத்த வரும்பொழுது உன் சகோதரனுக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக சகோதரனுக்கு ஒரு குறை இருக்கிறது என்று அங்கே கண்டாயானால் உடனே போய் சீர்பொருந்தி பின்பு வந்து காணிக்கை எடுத்து செலுத்து என்று சொன்னது போல.
This is the way to live with a perfect conscience all the time.
இப்படித்தான் ஒரு பூர்ண மனசாட்சியோடு கூட எல்லா நேரங்களிலும் வாழ்வதற்குரிய வழி.
Now I want to say one more thing.
இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
There are certain things that we have done in the past which we can do nothing to correct now.
நாம் செய்த கடந்த காலத்திலே செய்த சில காரியங்களை சரிபடுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கலாம்.
Supposing you committed adultery with some woman.
யாரோ ஒரு ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் செய்து விட்டால்.
And maybe she is married to somebody now.
இப்பொழுது வேறு யாரையோ அந்த ஸ்திரீ திருமணம் செய்து விட்டார்கள்.
Please don't go and confess to that husband and wife.
தயவு செய்து அந்த கணவனிடத்தில் போய் உன் மனைவியிடத்தில் இப்படி நடந்து கொண்டேன் என்று சொல்லி அவரிடத்தில் போய் அறிக்கை செய்து இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்த வேண்டாம்.
You must be wise.
நீ ஞானமாக இருக்க வேண்டும்.
So what is the test to find out where shall we make a confession or not?
ஆகவே இந்த இடத்திலே நான் அறிக்கை செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்பதை அறிந்து கொள்வதற்கு என்ன சோதனை?
This is the test.
இதுதான் அந்த சோதனை.
If you go and make this confession,
இந்த நீங்கள் போய் ஒரு அறிக்கையை செய்யும் பொழுது,
will it make the fellowship better or worse?
ஐக்கியத்தை அது இன்னும் மேன்மையாக்குமா அல்லது சீர்குலைத்து விடுமா?
So it's not a law.
இது ஒரு பிரமாணமாக நான் கொடுக்கவில்லை.
The test is this, the whole purpose of confession and restitution is to make the fellowship better.
திருப்பி செலுத்துதலும் அறிக்கை செய்வதுமே அதனுடைய நோக்கமே என்னவென்றால் ஐக்கியத்தை இன்னும் மேம்படுத்துவதாகும்.
And so there are some things we can only settle when we get to heaven.
ஆகவே சில காரியங்களை நாம் பரலோகத்திலே போனால் தான் சரி செய்ய முடியும்.
Because if you try to settle it here, it will cause a greater confusion like I just said.
பூமியிலே இருக்கும் பொழுதே நீங்கள் சரி செய்ய முற்படுவீர்கள் என்று சொன்னால் நான் சொன்னது போல எவ்வளவோ குழப்பத்தை விளைவிக்க கூடும்.
But don't use that as an excuse to avoid doing what you should do.
அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருக்கும்படியாக இதை ஒரு சாக்கு போக்காக பயன்படுத்த வேண்டாம்.
I'm saying this so that the devil doesn't keep on condemning you, saying, ah, you haven't asked forgiveness from that person, that person, that person.
நீ இந்த நபரத்திலே போய் மன்னிப்பு கேட்கவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொல்லி சாத்தான் உங்களை குற்றம் காட்டிக்கொண்டே இருப்பதை உங்களை விடுதலாக்க முடியாது நான் விரும்புகிறேன்.
And the second thing I want to say is,
நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது காரியம்,
none of us will be able to settle all the wrong things we did in the past.
நம்மளை யாருமே கடந்த காலத்தில் செய்த அனைத்து தவறுகளையும் சரி செய்ய முடியாது.
It's impossible.
அது கூடாத காரியம்.
We have done hundreds and thousands of wrong things.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தவறுகளை நாம் செய்திருக்கிறோம்.
So we don't have to keep on feeling condemned, oh, I haven't settled everything, I haven't settled everything.
நான் எல்லா காரியத்தையும் சரிபடுத்தவில்லையே என்று சொல்லி நம்மை நாமே குற்றம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டாம்.
Ask the Lord to show you what you should settle.
எதை சரி செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்தில் கேளுங்கள்.
He may tell you only two or three things.
ரெண்டு மூன்று காரியங்களை மட்டும் ஆண்டவர் சொல்லலாம்.
Those are the only things he brings to your mind.
அப்படிப்பட்ட காரியங்களை மட்டுமே உங்களுடைய மனதில் ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம்.
Those are the only things you can possibly do.
அந்த ஒரு சில காரியங்களை மட்டுமே உங்களால செய்யக்கூடிய காரியங்களா இருக்கலாம்.
That's all you have to do.
அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டும்.
You don't have to have any condemnation.
அதே குறித்து எந்த ஒரு குற்ற உணர்வும் உங்களுக்கு தேவையில்லை.
I say that because you know even someone who is very sensitive to a message like this, the devil will then try to harass them.
இப்படிப்பட்ட செய்தியை கூர்ந்து கவனித்து கேட்கிற ஒருவளையும் கூட பிசாசு இதை வைத்துக்கொண்டே அவர்களை பயமுறுத்தலாம்.
Sometimes the devil makes us have an under sensitive conscience and sometimes an over sensitive conscience.
சில சமயத்திலே நம்மை உணர்வற்ற மனசாட்சியை கொண்டிருக்கும்படியாய் சாத்தான் செய்து நம்மை ஏமாற்றுகிறான். அது இன்னொரு விதத்திலே அதிக தேவைக்கு மிஞ்சின ஒரு உணர்வை கொடுத்தும் கூட நம்மை அவன் ஏமாற்றுகிறான்.
We must not fall into either pit.
நாம் இரண்டு குழிகளிலுமே விழுவதை தவிர்க்க வேண்டும்.
Now once we settle this matter of conscience,
மனசாட்சியின் காரியத்தை நாம் இப்பொழுது சரிபடுத்தி விட்டோம்.
We go to justification.
இப்பொழுது நீதிமானாக்கப்படுவதற்கு நாம் கடந்து செல்கிறோம்.
Jesus died for our transgressions and he rose again for our justification.
நம்முடைய பாவங்களுக்காக இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டும் நம்ம நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
Now no, just like nobody could have their conscience perfect in the old covenant.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்குமே பூரணமான மனசாட்சி இல்லாதிருந்தது போல,
nobody could be justified like we are in the old covenant.
இப்பொழுது நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது போல பழைய உடன்படிக்கை காலத்தில் யாரும் நீதிமானாக்கப்பட முடியவில்லை.
Now justified means more than that, it's as if I've never sinned.
நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நான் இதுவரை பாவமே செய்யாதது போல.
More than that,
அதே காட்டிலும் அதிகமான ஒரு காரியம்,
when for example if the Lord has forgiven me and says I won't remember your past sins, then I'm already as if I've never sinned.
நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன்னுடைய பாவங்களை நீ நினைப்பதில்லை என்று இயேசு சொல்லிவிட்டார். இப்பொழுதே நான் பாவம் செய்யாதது போல தான் நான் காணப்படுகிறேன்.
Justified is more than that.
ஆனால் நீதிமானாக்கப்படுவது என்பது இதை காட்டிலும் மேலான ஒன்று.
So let's try and understand that.
நாம் இதை சற்று விளங்கிக் கொள்வோம்.
We want to get our full inheritance and not let the devil rob us of anything.
நம்முடைய முழு சுதந்திரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எந்த ஒரு சுதந்திரத்தையும் பிசாசு திருடக்கூடாது.
The full gospel.
சம்பூர்ண சுவிசேஷம்.
And whatever lessons we didn't learn properly in kindergarten with our old teachers in some other churches, we want to learn it now.
நம்முடைய கடந்த காலங்களிலே நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் சரியாக என்னென்ன காரியங்களை சொல்லிக் கொடுக்கவில்லையோ அவையெல்லாம் இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
So that we can learn, so that we can study better in the future.
அப்பொழுது நாம் வரக்கூடிய காலங்களில் இன்னும் மேன்மையாக நாம் படிக்க முடியும்.
So as I said, if God has forgiven all our sins and says I won't remember it anymore, we're still not ready to stand before God.
நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன், அவைகளை நினையாது இருப்பேன் என்று இயேசு சொல்லியிருந்தாம், தேவன் சொல்லியிருந்தாலும் இன்னும் நாம் நீதிமானாக்கப்படாத நிலையிலே தான் இருக்கிறோம்.
Why is that?
ஏன் அப்படி?
If all my sins are forgiven,
எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலும்
கூட, God says I will not remember any of them anymore.
அவைகளிலே நான் நினையாது இருப்பேன் என்று தேவன் சொல்லியிருந்தாலும் கூட,
why can't I stand before God now?
ஏன் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நான் நிற்க முடியவில்லை?
Because of one reason.
ஒரே ஒரு காரணம்.
I still have a flesh which is corrupt and in which dwells nothing good.
எந்த ஒரு நன்மையும் வாசமாய் இராத கெட்டு போயிருக்கக்கூடிய ஒரு மாம்சத்திலே தான் வாசமாய்
இருக்கிறேன்.
என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஆனால் என்னுடைய மாம்சமானது இன்னும் மறையவில்லை.
And that's why there's a possibility of your sinning tomorrow.
ஆகவே தான் நாளைக்கும் நீ பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே காணப்படுகிறாய்.
So I can't come before God with this flesh.
ஆகவே இந்த மாம்சத்தை வைத்துக்கொண்டு நான் தேவனுக்கு முன்பாக வர முடியாது.
Even if my sins are all forgiven.
என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட.
So the Lord has to clothe me with the righteousness of Christ.
ஆகவே தேவன் இப்பொழுது என்னை கிறிஸ்துவின் நீதி என்னும் வஸ்திரத்தினால் என்னை மூட வேண்டியிருக்கிறது.
That is called justification.
அதுதான் நீதிமானாக்கப்படுவது.
That's not forgiveness.
அது மன்னிப்பு அல்ல.
Forgiveness is forgiving the past.
மன்னிப்பு என்பது கடந்த காலத்தை மன்னிப்பதாகும்.
I won't remember that.
நான் அவைகளை நினைவுகூர்வதில்லை.
It's covering my unrighteousness.
என்னுடைய அநீதியை இப்பொழுது மூடுவதாகும்.
Covering my filthy flesh.
என்னுடைய அசுத்தமான மாம்சத்தை மூடுவதாகும்.
That is justification.
அதான் நீதிமானாக்கப்படும்.
And it says in Romans 5:1 that when we are justified by faith, then only we have peace with God.
ஐந்தாம் அதிகாரம் ரோமர் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படி நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாக.
There's this beautiful expression that you find particularly in Ephesians.
எபேசியரிலே ஒரு அருமையான ஒரு வாசகத்தை நாம் பார்க்கிறோம்.
Ephesians.
எபேசியர்.
Many times in this letter.
இந்த நிருபத்திலே பல முறை வருகிறது.
You read this phrase in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக. கிறிஸ்துவுக்குள்ளாக என்று பல முறை வாசிக்கிறோம்.
You see it first of all in chapter 1 verse 4.
முதலாவதாக எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் கிறிஸ்துவுக்குள்
He chose us in Christ.
கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே
verse 3 also he's blessed us with every spiritual blessing in Christ.
கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று 3 வசனத்தை வாசிக்கிறோம்.
எபேசியர் 1 first verse those who are faithful in Christ.
கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற என்று 1 வசனத்தை வாசிக்கிறோம். 7 வசனம்.
In Christ we have redemption.
கிறிஸ்துவுக்குள்ளாக பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
Now most Christians haven't thought much about this.
அநேக கிறிஸ்தவர்கள் இதை குறித்து அதிகமாக தியானிக்கவில்லை, சிந்தித்து பார்க்கவில்லை.
In Colossians
கொலோசேயரிலே
you see the opposite truth.
இதற்கு நேர் மாறாக ஒரு சத்தியத்தை வாசிக்கிறோம்.
Colossians 1 and verse 27.
கொலோசியர் 1 அதிகாரம் 27 வசனம்.
Christ in you
உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து
the hope of glory
மகிமை நம்பிக்கையா இருக்கிறார்.
So think of these two things.
இந்த ரெண்டு காரியங்களை எண்ணி பாருங்க.
Colossians 1:27
கொலோசியர் 1:27
Christ in you
கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார்.
And Ephesians 1:3 we in Christ.
எபேசியர் 1:3 நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம்.
Now you ask yourself which do you think about more?
எதை குறித்து அதிகமாக நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள்.
If you look at the songs we sing
நாம் பாடுகிற பாடல்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது
most of the songs are Christ lives in me praise the Lord.
அநேக பாடல்கள் கிறிஸ்து எனக்குள்ளாக வசிக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
People are asked Jesus to come into you.
இயேசுவே எனக்குள்ளாக வாரும் என்று ஜெபியுங்கள் என்று ஜனங்கள்
கேட்கிறார்கள். Yeah, that's right. He comes in.
அவர் உள்ளே வருகிறார்.
You ask me how I know he lives. He lives inside me.
என்னை எப்படி அவர் எனக்குள்ளாக வாழ்கிறார் என்று கேட்டால் எனக்குள்ளாக அவர் வாழ்கிறார் என்று சொல்லுவேன்.
How do you know Jesus is living? He lives inside me.
இயேசு வாழ்கிறார் என்று எப்படி தெரியும்? இயேசு எனக்குள்ளாக வாழ்கிறார்.
But most Christians don't think of this phrase I am in Christ.
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்கிற வாசகத்தை அநேக கிறிஸ்தவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை.
But that's a glorious truth.
ஆனால் அது மகிமையான ஒரு சத்தியம்.
It's only when I understand that I am in Christ that I understand how I could be crucified with Christ.
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்பதை நான் எப்பொழுது விளங்கிக் கொள்கிறேனோ அப்பொழுது மட்டுமே நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்பதை விளங்கிக்
கொள்கிறேன். How I could be buried with Christ.
எப்பொழுது நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கப்பட முடியும்?
How I could be raised up with Christ.
எப்படி நான் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட முடியும்?
How even now I am sitting in the heavenly places in Christ.
இப்பொழுதும் கூட கிறிஸ்துவோடு கூட நான் எப்படி உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கேன் என்பதை நான் அப்பொழுது விளங்கிக் கொள்ள முடியும்.
Not in the future.
எதிர்காலத்திலே அல்ல.
If you think only of Christ in you then you say yeah one day he will come and I'll go and sit with him.
கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை மட்டுமே எண்ணி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆம் ஒரு நாளில் கிறிஸ்து வருவார் அப்பொழுது நான் அவரோடு கூட போவேன் என்று
சொல்லி. When I'm in Christ.
ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன்.
Christ is already there.
கிறிஸ்து அங்கே ஏற்கனவே இருக்கிறார்.
Ephesians 1:3 says I am already blessed with every blessing in Christ there.
எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களை உன்னதங்களிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பார்க்கிறோம்.
This is not just a technical difference of expression.
ஏதோ நாம் சொல்லுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சில வாசகங்கள் அல்ல.
I am not teaching philosophy here.
நான் இங்கே ஒரு கோட்பாட்டை நான் சொல்லிக் கொடுக்கவில்லை.
This has got practical results in our life.
நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த காரியங்களுக்கெல்லாம் நடைமுறையிலே அதனுடைய பலன் இருக்கு.
Every doctrine has got a practical result.
ஒவ்வொரு உபதேசத்திற்கும் நடைமுறையிலே ஒரு பலன் காணப்பட வேண்டும்.
If you know Christ is in you, it produces a result.
கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் பொழுது அது ஒரு விளைவை உண்டாக்குகிறது.
If you know you're in Christ, that produces a result.
நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை அறியும் பொழுது அதுவும் ஒரு விளைவை உங்களுக்குள்ள உண்டு பண்ணுகிறது.
Now let me explain to you.
நான் இதை இப்படி விளக்கி சொல்லட்டும்.
When I am in Christ,
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது,
I come before the Father in the name of Jesus Christ.
நான் பிதாவினிடத்திலே வரும்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்கிறேன்.
I am accepted by the Father just like he accepts Christ.
இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதா ஏற்றுக்கொண்டாரோ அதே போலதான் நானும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன்.
It's a wonderful truth.
அற்புதமான ஒரு சத்தியம்.
To be clothed with Christ.
கிறிஸ்துவாலே தரிப்பிக்கப்படுவது.
To be clothed with the righteousness of Christ. That is justification.
கிறிஸ்துவின் நீதியாலே தரிப்பிக்கப்படுவது என்பது அதுதான் நீதிமானாக்கப்படுவது.
See, in Matthew chapter 20, this beautiful parable in Matthew chapter 22.
மத்தேயு 22 ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு உவமையை வாசிக்கிறோம்.
Yeah, you heard me mention this before, but it's good to look at it again.
ஏற்கனவே சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மீண்டும் அதை பார்ப்பது நல்லது.
That there was this king who had a wedding feast for his son.
தன்னுடைய மகனுடைய கல்யாணத்திற்காக விருந்தை ஏற்பாடு பண்ணின ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம்.
He invited a lot of people and they didn't come.
அநேகரை அழைத்தான், ஆனால் அநேகர் வரவில்லை.
And that's a picture of the first invitation going to the Jewish people and they rejected Christ.
யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அழைப்பை இது காண்பிக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவை தள்ளி விட்டார்கள்.
And so the king said to the slaves, verse 8,
எட்டாம் வசனத்திலே,
those who are first invited are not worthy.
ஊழியக்காரர்களை பார்த்து சொல்கிறார், முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் அது அபாத்திரமாய் போனார்கள்.
Now go to all the highways and get all the beggars and all inside.
இப்பொழுது நீங்கள் போய் வழி சந்தியிலெல்லாம் போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வாருங்கள்.
Who are these beggars?
இந்த பிச்சைக்காரர்கள் யார்?
You and me.
நீங்களும் நானும் தான்.
We are invited to the king's wedding.
நாம் எல்லாரும் ராஜாவுடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
Because all the big shots who were invited didn't go.
அழைக்கப்பட்ட பெரிய மக்கள் எல்லாரும் போகவில்லை.
So a beggar like me got a chance.
அவன் என்னை போல ஒரு பிச்சைக்காரனுக்கு இப்பொழுது தருணம் கிடைத்து விட்டது.
And you know how these are really poor beggars.
எல்லாம் உண்மையாலுமே தரித்திரமான பிச்சைக்காரர்கள்.
With torn, dirty clothes.
கிழிந்து போன வஸ்திரம்.
Some without any vest also.
சிலருக்கு பனியன் கூட போடுவதற்கு இல்லை.
Some have got little torn vest.
சில பேருக்கு பனியன் இருக்கிறது, இல்ல பெரிய ஓட்டை.
Here you have this huge line of filthy beggars with all types of dresses coming to the king's king.
இப்பொழுது ராஜாவுடைய அந்த வாசலிலே அசுத்தமாய் கந்தலாய் இருக்கக்கூடிய எத்தனையோ பிச்சைக்காரர்கள் அவள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
How would you feel if people like that sat at your son's wedding feast?
உங்களுடைய மகனுடைய திருமணத்திற்கு இப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் வந்து உட்கார்ந்திருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
The king wouldn't permit them to come like that.
ராஜாவும் அதே நிலையில் அவர்களை வருவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்.
At the gate he had all these thousands of white beautiful garments to give to everybody who comes free. Put this on and go in.
ஆகவே அங்க வாசலிலே வருகிற எல்லாருக்கும் இலவசமாய் போட்டுக்கொள்வதற்கு அருமையான வெண் வஸ்திரங்களை ஆயிரக்கணக்கான வஸ்திரங்களை அடுக்கி வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது.
And you know those days people wore just a robe like Jesus wore.
இயேசு போட்டிருந்தது போல ஒரு நீண்ட அங்கியை தரித்து கொண்டிருந்தார்கள்.
You could just put it on and go in.
அப்படியே தலையை வழியாக மாட்டிக்கொண்டு நீங்க உள்ளே போகலாம்.
Nobody would see your dirty torn clothes underneath.
அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அசுத்தமான கிழிந்த சட்டைகளை எல்லாம் யாரும் பார்க்க முடியாது.
And these beggars were excited.
இந்த பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் மகந்த பரவசம்.
This is wonderful. Nobody can see my dirty clothes now.
யாருமே இப்படி அழுக்கான வஸ்திரத்தை பார்க்க முடியாதே.
Everybody looks alike.
எல்லாருமே பார்க்கும்போது ஒரே போல இருக்கிறார்கள்.
The man who thought he was better because I've got only 3 holes in my banyan, he's got 10 holes in his banyan. It's no difference now once you put the robe.
ஒரு மனிதன் பெண்மை பாராட்டி கொள்கிறான், என்னுடைய பணியில மூணே மூணு ஓட்டை தான், அவருக்கு 10 ஓட்டை இருக்கிறது என்கிறவனு கூட மேன்மை பாராட்ட முடியாது.
I am better than that guy who's got no vest at all.
அவன் பணியே இல்லை, அவனை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று.
Everybody becomes equalized when this garment is put on.
நங்கி போட்ட உடனே எல்லாருமே சமமாய் மாறி விடுகிறார்கள்.
That's how God makes us in Christ.
இப்படி தான் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றுகிறார்.
You may be a terrible sinner like Paul or Mary Magdalene.
பவுலை போல அல்லது மகதலேனா மரியாளை போல பயங்கரமான ஒரு பாவியா இருக்கலாம்.
Paul was a murderer.
பவுல் ஒரு கொலைகாரனா இருந்தார்.
Mary Magdalene was demon possessed.
மகதலேனா மரியாள் பிசாசு பிடித்த ஒரு ஸ்திரீயா இருந்தாள்.
They were prostitutes, thieves.
அங்கே வேசிகளும் திருடர்களும் இருந்தார்கள்.
Even the thief who died on the cross.
சிலுவிலே மரித்த கள்ளன் கூட.
And along with them there are some people who lived a very good life from childhood.
அவர்களோடு கூடவே சிறு பிராயத்திலிருந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள்.
But when the robe is put they are all equal.
ஆனால் அந்த அங்கி போட்ட மாத்திரத்தில் எல்லாரும் சமமாய் மாறிவிட்டார்கள்.
How many of you believe that the greatest sinners sitting here and the one who was brought up in the best way here are equally accepted by God today?
நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான பாவம் செய்த ஒரு நபரும் நல்ல விதத்தில் வளர்ந்த ஒரு நபரும் தேவனுடைய பார்வையில் ஒரே விதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை என்ன
பொழுது? Do you believe that? I don't think every believer believes that.
நீங்க நம்புகிறீர்களா? எல்லா விசுவாசிகளும் அதை நம்புவதில்லை.
Those who really wicked are very happy to believe that.
ரொம்ப மோசமா இருக்கிறவர்கள் மோசமாய் வாழ்ந்தவர்கள் இதை நம்புவதற்கு சந்தோஷமா இருக்கிறார்கள்.
Some of you who lived such a good life,
நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தேன், சிறு பிராயம் முதல் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்று சொல்கிறவர்கள்,
how can God make me equal to those fellows?
அவனுக்கு நிகராக எப்படி தேவன் என்னை மாற்ற முடியும்?
If you don't want to be equal, you'll be last in God's kingdom.
அவருக்கு சமமாக இருக்க விரும்பவில்லை என்றால் நீ தேவனுடைய ராஜ்யத்திலே கடைசியானவனாய்
இருப்பாய். This is the wonderful truth of justification.
இதுதான் நீதிமானாக்கப்படுவதனுடைய அருமையான ஒரு சத்தியம்.
Now in this big line of beggars who are coming for the feast.
இங்கே விருந்துக்கு வரக்கூடிய அந்த நீண்ட வரிசை பிச்சைக்காரருடைய வரிசையிலே
there's one man with a suit and a tie, he decided to come along.
ஒரே ஒரு மனிதன் கோட் சூட் போட்டு கொண்டு வந்திருக்கிறார், அவரும் இந்த விருந்துக்கு வர தீர்மானித்து விட்டார்.
And when he comes to the gate they say here's the robe.
அந்த வாசலுக்கு வரும்பொழுது இந்த உன்னுடைய அங்கி உனக்கென்று இருக்கக்கூடிய அங்கியை போட்டுக்கொள் என்று
சொல்கிறார். I don't want the robe, I'm okay.
எனக்கு எதுக்கு இந்த அங்கி? நான் நன்றாக தானே இருக்கிறேன்.
The robe is all for these beggars.
அந்த அங்கி எல்லாம் பிச்சைக்காரர்களுக்கு தானே.
My nice blue suit and tie is pretty good.
என்னுடைய நீல நிற கோட் டை அருமையாக இருக்கிறது.
Servant said okay, it's if you don't want it don't take it, it's free.
சரி, இலவசமாய் கொடுக்கிறோம், உனக்கு வேண்டாம் என்று சொன்னால் பரவாயில்லை,
நீ போ. So he goes and sits there along with all the others.
மற்ற எல்லாரோடும் கூட இந்த ஆளும் போய் உட்கார்கிறார்.
And it says here in verse 11 that the king came to look at all the people sitting there.
பன்னிரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், விருந்தாளிகளை பார்க்க முடியாக ராஜா உள்ளே பிரவேசிக்கிறார்.
Everybody is in white.
எல்லாரும் வெள்ளை அங்கி தரித்து கொண்டிருக்கிறார்கள்.
One fellow sitting there in blue.
யாரோ ஒரு ஆள் மட்டும் ப்ளூ சட்டை போட்டுக்கிறாரே.
Say who's that?
அது யாரப்பா அது?
The servant says he thought his dress was good enough, he didn't want your dress.
ராஜா ஊழியக்காரன் சொன்னான், அவருக்கு நல்ல dress இருக்குது என்ற எண்ணி இது வேண்டாம் என்று சொல்லி விட்டார் ராஜா.
And he called him.
அவன் அழைத்தார், வா இங்கே.
Yes, how did you come here verse 12 without accepting what I gave you at the gate?
Ange kalyana naan koduthadai vaangamal eppadi nee ulle vandai?
He couldn't say nobody gave it to me.
Yana yaarume taravale endru solla mudiyadirundathu.
He couldn't say I was proud of my own dress.
Enudaiya aadai kuduthu naan perumulluna irundhen endrum solla mudiyavillai.
And the king didn't spare him.
Anal raja vittu vekkavillai.
You want to see how terrible pride is in God's eyes?
Devudaiya paarvile perumai endru evlo mosamaanadhu endru paarka virumbugirilla?
Pride in what?
எதிலே பெருமை?
Pride in what a good person you have been.
எவ்வளவு நல்ல ஒரு மனிதனாக இருந்திருக்கிறேன் என்று எண்ணுவதிலே பெருமை.
The king said bind him hand and foot and throw him out, we don't want
கையும் காலுமாய் கட்டி அவனை தூக்கி போடுங்கள்.
He got to weep and gnash his teeth over there.
அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கக்கூடிய இடத்திலே தான் அவன் இருக்க வேண்டும்.
He said Lord for such a small mistake.
ஆண்டவரே இந்த சின்ன தவறுக்கா
பெருமையானது
இவ்விதமான பாவங்களை காட்டிலும் மோசமானது என்று
ஆண்டவர் சொல்கிறார். Proud people don't want to be justified.
பெருமையானவர்கள் நீதிமானாக்கப்படுவதற்கு விருப்பமில்லை.
They are the ones who develop to become Pharisees in the church.
இவர்கள்தான் அவர்கள் சபையிலே பரிசேயர்களாய் வளர்ந்து விடுகிறார்கள்.
They make rules and regulations for other people.
மற்றவர்களுக்கு சட்டங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் விதிகளையும் உண்டாக்கி கொடுக்கிறார்கள்.
You won't be accepted by God unless you do this 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 this.
இதையும் 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 செய்தால் தான் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார், இல்லாவிட்டால் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்கிறார்கள்.
Don't listen to them.
அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம்.
Don't be like that yourself.
நீங்களாகவே முதலாவது அப்படி இருக்க வேண்டும்.
Clothed with the righteousness of Christ.
கிறிஸ்துவின் நீதியாலே நாம் தரிசிக்கப்பட்டிருக்கிறோம்.
And we have peace with God.
தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
This is the foundation of the gospel. Maybe your kindergarten teacher didn't teach you but you can understand it now.
இதுதான் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை சத்தியம். உங்களுடைய ஆரம்பகால ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, இதுதான் சத்தியம்.
Let's now bow our heads in prayer.
இப்ப நாம் ஜெபத்திலே தலைகளை வணங்கி ஜெபிப்போம்.
Ask God to let these truths sink into your heart.
தேவனே இந்த சத்தியங்களுடைய உள்ளத்திலே பதிந்து இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள்.
You may think they are elementary but they are fundamental.
இவைகள் ஆரம்ப பாடங்கள் என்று என்னலாம் ஆனால் இவைகள் அடிப்படையான சத்தியங்கள்.
Lord let it come into my heart.
ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே இது வரட்டும் ஆண்டவரே.
Sink into my heart.
உள்ளத்திலே பதியட்டும் ஆண்டவரே.
And help me to share these wonderful truths with others.
ஆண்டவரே இந்த அற்புதமான சத்தியங்களை மற்றவர்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும்.
Thank you father.
நன்றி பிதாவே.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.